பிரதமர் மல்கம் டேர்ன்புல் இன்று எரிசக்தி வாயு நிறுவனங்களின் தலைவர்களை மற்றும் பிரதிநிதிகளை கன்பராவில் சந்தித்துள்ளார். இதன்போது மேலதிக எரிசக்தியை உண்டாக்கும் மாற்றுத் திட்டங்கள், நுகர்வோருக்கு கட்டுப்படியாகும் விலையில் தொடர்ச்சியான விநியோகம் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியர்கள் பரவலாக எரிவாயு மற்றும் மின்சார பற்றாக்குறையை அனுபவிக்கும் ஆபத்து உள்ளது என்று தேசிய எரிசக்தி நிறுவனங்கள் எச்சரித்திருக்கின்ற இந்த வேளையிலான இச்சந்திப்பு முக்கியமானதொன்றாக கருதப்படுகிறது.
It is not acceptable for Australia shortly to become the world's largest exporter of liquefied natural gas to not have enough gas for its own families and its own businesses. So we're seeking action today at the meeting. We're determined to resolve this gas crisis.
$500 million பெறுமதியான மின்கலம், அதாவது பேட்டரி ஸ்டோரேஜ் ஒன்றை நிறுவுவதற்குள்ளாக தென் ஆஸ்திரேலிய அரசு நேற்று அறிவித்துள்ளது. இதனிடையே அரசின் எரிவாயு தொடர்பான தேசிய கொள்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டன் விமர்சித்துள்ளார்.
There he goes again. Malcolm, don't blame me, Turnbull. You've got to wonder why he bothers being Prime Minister if he keeps outsourcing the decisions on everything to everyone else. It's not
வாரத்தில் 4 நாட்கள் வேலை அல்லது 6 மணி நேர வேலை நாட்கள், அத்துடன் போதுமான வருமான உத்தரவாதம் ஆகியவற்றை கிரீன் கட்சி முன்மொழிந்துள்ளது. இதனால் ஆஸ்திரேலியர்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, குறைந்த குழந்தைகள் பராமரிப்பு செலவு, அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பெறுவார்கள் என கிரீன் கட்சியின் தலைவர் ரிச்சர்ட் டி நட்டாலே இன்று தெரிவித்துள்ளார். எனவே இது பற்றிய கலந்துரையாடல்களை உடனே ஆரம்பிப்பது மிகவும் பயனளிக்கும் என இன்று நடைபெற்ற கட்சியின் நேஷனல் பிரஸ் கிளப்பில் அவர் மேலும் கூறியுள்ளார்.
Well, we've got in Australia people here doing more hours than any other developed nation on earth, an average of 44 hours a week. Much of that's unpaid overtime. It goes to line the pockets of employers. They don't see the benefit of it. At the same time, we know that those people, many of them, not all of them, but many of them would rather work fewer hours, would rather spend more time with their families, leisure time, more time on the things that are actually important in life. They want to work to live, not live to work.
இந்தோனேஷியா பாலி தீவில் போலீசார் ஒருவரின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஆஸ்திரேலிய பெண்ணான சாரா கோனருக்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சாராவின் பிரித்தானிய தோழன் டேவிட் டெய்லருக்கு 6 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். சாரா இக்கொலையில் குற்றவாளி இல்லை என்றும், வருகின்ற 7 நாட்களுக்குள் அவர் இது தொடர்பில் மேன்முறையீடு செய்வார் என்றும் அவரது சட்டத்திறனை தெரிவித்துள்ளார்.
We are still very disappointed. And according to us, our client Sarah must to be released. That's why we will advise to her to appeal.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். தலையில் முக்காடு உட்பட அரசியல் தத்துவார்த்த அல்லது மத அடையாளங்கள் தெரியும் அளவுக்கு ஆடை அணிவதை பணி வழங்குவோர் தடை செய்ய உரிமை இருக்கிறது என்று ஐரோப்பாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது.
The court's rationale seems to be that it's not direct discrimination to treat people differently about how they manifest their religion.
பெரிய அளவில் குளிர்கால புயல் மற்றும் அச்சுறுத்தும் விதமான பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாநிலங்களில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன மற்றும் குவாண்டாஸ் உட்பட 1000கணக்கான விமான சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரும் நன்கறியப்பட்ட விமானமான QF-12 நேற்றிரவு JFK விமான நிலையத்தில் இரத்தாகியுள்ளது. இதனால் பல ஆஸ்திரேலிய உல்லாச பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக சுகாதார நிறுவனத்தினால் வரையறுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மாசு விகிதாசார அடிப்படையில் உலகளவில் மாசு குறைவான முதல் 10 நாடுகளின் பட்டியலில் ஆஸ்திரேலிய தலைநகர் கன்பரா 3வது இடத்தில் உள்ளது. ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹாம் நகர் 1வது இடத்திலும் நியூசிலாந்தின் வெலிங்டன் 2வது இடத்திலும் உள்ளன. இதேவேளை சுற்றுச்சூழல் மாசடைதலில் உலகளவில் மோசமான நகரமாக சவுதி தலைநகர் ரியாத் காணப்படுகின்றது. அதற்கடுத்த இடத்தில் இந்தியாவின் புதுடெல்லி மற்றும் டோஹா கட்டார் ஆகியன காணப்படுகின்றன. ஆஸ்திரேலிய மாணவர்கள் தமது வயதுக்கேற்ற கல்வித்தரத்தை கொண்டிருக்கவில்லை என ஆய்வு அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆஸ்திரேலியன் கரிக்குலம் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் இன்று வெளியாகியுள்ளது. அதன்படி 2006 ஆண்டை விட தற்போது மிக குறைந்தளவு முன்னேற்றமே மாணவர்களில் காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதுபற்றி தி ஆஸ்திரேலியன் செகண்டரி பிரின்சிபல்ஸ் அமைப்பின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ராப் நைரின் ABCயிடம் இப்படி தெரிவித்தார்.
Why do some students behave badly in one teacher's classroom and they don't behave badly in another teacher's classroom when you have the same group of kids? A lot of it could be about how engaging the curriculum is, how engaging the teaching is. We need to make the learning relevant for the students. If we make the learning relevant for the students and we get the students engaged in their own learning, then we tend to have less behaviour problems.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 115 இலங்கை ரூபாய் 12 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 65 காசுகள், 1.07 சிங்கப்பூர் டாலர், 3.37 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். முதன்முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடப்பட்டு இன்றுடன் 140 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. கிரிக்கெட் வரலாற்றில் முதல் டெஸ்ட் போட்டி 1877 மார்ச் 15 தேதி தொடங்கியது. ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் மெல்பர்ன் நகரில் தொடங்கிய இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. உலகின் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை நாளை ஆரம்பமாக உள்ள இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ரஞ்சி நகரில் நடைபெறவுள்ளது. இதில் விளையாடவென நியூ சவுத் வேல்ஸ் வீரர் பேட் கமிங்ஸ் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக நாடு திரும்பியுள்ள மிச்சல் ஸ்டாக்கின் இடத்துக்கே பேட் கமிங்ஸ் சென்றுள்ளார். 2011 நவம்பரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடியுள்ள பேட் கமிங்ஸ் இது 2வது சர்வதேச டெஸ்ட் ஆட்டம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் ஆடம் வோஜஸ் மற்றும் ஜேவியர் டோரத்தி ஆகியோர் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இருந்து தாம் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர். ஆடம் வோஜஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய மாநில கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் ஜேவியர் டோரத்தி டஸ்மேனிய அணியின் பந்துவீச்சாளராகவும் தற்போதுள்ளனர். ஆடம் வோஜஸ் ஆஸ்திரேலியாவுக்காக 20 டெஸ்ட் மற்றும் 31 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். ஜேவியர் டோரத்தி 60 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடி 55 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ். அடிலேட் மேகமூட்டமான காலநிலை 24 செல்சியஸ். மெல்பர்ன் மாலையில் குளிரான மாற்றம் 28 செல்சியஸ். ஹோபார்ட் மழை ஓயும் 24 செல்சியஸ். கன்பரா ஓரிரு மழை 29 செல்சியஸ். சிட்னி மழை 26 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மழை 29 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.